அறிகின்ற முதல் அவத்தை, அஞ்சு அவத்தைகள்ல ஆன்மா நன்கு அறிவு விளக்கத்தோடு இருக்கின்ற அவத்தை சாக்கிர அவத்தை தான். கனவு அவத்தையில அறிவு வந்து அது குழப்பமோடு தான் நிகழும், அது தெளிவான அறிவு இல்ல கனவு அவத்தையில. மற்ற உறக்கம் பேருறக்கத்துல அறிவு விளக்கம் கிடையாது. ஆகையினாலே இந்த அறிகின்ற முதல் அவத்தை சாக்கிரவத்தை தான். அந்த சாக்கிரவத்தை அடையக்கூடிய இடம் லாடதானம், அதாவது புருவநடு. அந்த புருவநடுவாகி அந்த லாடதானத்தின் கண்ணேயும் ஐந்தும் சரிதரும், சாக்கிர முதல் ஐந்தவத்தை உளவான். ஆகவே சாக்கிர நெறியில் இருக்கும் பொழுதே சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். ஆகவே இந்த ஐந்தவத்தைகளை சாக்கிர நிலையிலே வைத்து நிகழ்வதால் இதை எப்படி சொல்ல வேண்டும், சாக்கிரத்தில் சாக்கிரம், சாக்கிரத்தில் சொப்பனம், சாக்கிரத்தில் சுளுத்தி, சாக்கிரத்தில் துரியம், சாக்கிரத்தில் துரியாதீதம் என்று சொல்ல வேண்டும். தமிழிலே நனவில் நனவு, நனவில் கனவு, நனவில் உறக்கம், நனவில் பேருறக்கம், நனவில் உயிர்ப்படங்கள் என்று குறிப்பிடலாம். நனவு நிலையில் வைத்தே அஞ்சவத்தைகளும், நனவு நிலையில் ஆன்மா புருவ நடுவில் இருக்கும் பொழுதே அந்த புருவ நடுவில் வைத்தே அஞ்சவத்தைகளும் அடைகின்றது. இதை நம்ம வாழ்வியல்ல நாம அனுபவிப்பதுதான் இந்த அஞ்சவத்தைகளும், இந்த மத்தியாலவத்தை அஞ்சும் நாம் அனுபவிப்பதுதான். ஆகவே இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒன்றை நினைக்கும் போதே அது மறக்கின்றது, வேறொன்றில் கவனம் செல்கின்றது. அப்ப திரும்ப இதுக்கு முன்னிட்டு ஏதோ ஒன்று நினைச்சுமே அப்படின்னு சொல்லிட்டு அது மறந்து போயிருது. அப்புறம் அப்படியே நம்ம வந்து விழித்துக் கொண்டிருக்கும் பொழுதே எதையும் நினைக்காமல் அப்படியே ஒரு அறியாமல் நிலையில இருந்துடுறோம். சமயத்தில் எதையாவது உத்து பார்த்துட்டு எதையோ ஒன்று நினைக்கிறோம், தீவிரமா ஒன்று நினைக்கிறோம், அப்படியே அதை நினைச்சிருந்தையும் விட்டுறதும் அப்படியே இருந்துடுறோம். இதெல்லாம் வாழ்வியலில் நாம் பார்ப்பது தான். ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து நன்றாக புரிய வேண்டும் என்றால், நாம் ஒரு சிறந்த பொருளை ஏதாவது ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லும் போது அந்த இடத்துல நாம தவற விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நேரம் நாம அதை பற்றி நம்ம தவற விட்டுட்டோங்கிற எண்ணமே நமக்கு இருக்காது. வர்ற வழியில வீட்டிலேயோ, வீட்டுக்கு வந்தோ அல்லது வர்ற வழியிலேயோ ஒரு பொருள் வைத்திருந்தோமே அதை எங்கே விட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு முதல்ல அது விலை மதிப்பிற்குரிய ஒரு பொருளாக இருந்தால் அந்த அதிர்ச்சியிலே நமக்கு எந்த சிந்தனையும் ஓடாது, அப்படியே அதிர்ச்சியிலே உறைந்து விடுவோம். அதனை வந்து நாம் சாக்கிரத்தில் துரியாதீதம், நனவில் உயிர் படங்கள் என்று கொள்ளலாம். அப்புறம் அப்படியே அந்த உறைந்திருக்கின்ற அந்த அதிர்ச்சி நிலையிலிருந்து சிறிதே சிறிதே மீள்வோம். மீண்டா நம்மளை சோகம்தான் தாக்கும், கவலை தான், ஐயோ எங்க அதுக்கு எங்கேயோ வச்சுட்டோமோ, அது கிடைக்குமோ என்னமோ தெரியலையே, எவ்வளவு சிறந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலையோடு ஒரு பெருமூச்சு உண்டாகும். அந்த நிலையினை நாம் சாக்கிரத்திலே துரியம் என்று சொல்லலாம், பேருறக்கம் என்று சொல்லலாம். அப்புறம் அதை எங்க வைத்தோம், என்ன ஏதுன்னு சிந்திக்க முயல்வோம், ஆனா சிந்தனை வந்து அப்படி ஓடாது, அப்படியே இருப்போம். சிந்திக்க முயலக்கூடிய ஒரு நிலை, ஆனா சிந்தனை ஓட்டம் சரியா வராது. அதை வந்து நம்ம சாக்கிரத்தில் உறக்கம், நனவில் உறக்கம்னு சொல்லலாம். அப்புறம் கொஞ்சம் அப்படி புலப்படும். நம்ம போன இடத்துல அங்க என்னென்ன இடங்களுக்கெல்லாம் போனோம், நம்ம போயிருந்த ஊர்ல என்னென்ன இடங்களுக்கெல்லாம் போனோம், எங்கெங்கெல்லாம் யாரு கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அப்படியே சிந்திச்சா அந்த பொருள் அப்ப நம்ம கையில இருந்தது வேற எங்க இருந்தது அப்படின்னு அப்படியே லேச அப்படி புலப்பட்டும் புலப்படாத மாதிரி. அப்புறம் அப்படியே சிந்தனை தொடரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே யாரோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது வேற ஏதாவது செய்யும் பொழுதோ அந்த பொருளை இந்த இடத்தில் வைத்தோம் அப்படின்னு தெளிவா நினைவுக்கு வரக்கூடிய அந்த நிலை இருக்கின்றதே, அதுதான் சாக்கிரத்தில் சாக்கிரம், நனவில் நனவு. நாம என்ன செய்யறோங்கிறது நம்ம தெளிவா இருந்தாதான் அதுதான் நனவில் நனவு. ஆகையினாலே மறந்து மறப்பும் நினைப்பும் மாறி மாறி தோன்றுகின்ற நிலைதான் இந்த மத்தியாலவத்தை. மத்தியாலவத்தினாலே நினைப்பும் மறப்பும் மாறி மாறி நிகழ்வதுதான். யோகாவத்தை வந்து கொஞ்சம் அப்படி பிரபஞ்சத்தை கடந்து போகக்கூடிய ஒரு நிலைதான், ஆனா திரும்ப பிரபஞ்சத்துக்கு அது கொண்டு வந்துடும் நம்மளை, மீட்சி இல்லாதவத்தை அல்ல, அது சிறந்த அவத்தை தான். ஆனா அந்த மத்தியாலவத்தை வந்து நினைப்பும் மறப்பும் மாறி மாறி நிகழும். மாணவர்கள் வகுப்பில் பாடம் கவனிக்கும் பொழுது அவர் நனவில் நனவுல நீண்ட நேரம் இருந்தா அந்த வகுப்புல கேட்ட செய்திகள் எல்லாம் அவர்கள் மனதில் நன்கு பதியும். நனவில் நனவு, நனவில் கனவுன்னு இந்த மத்தியாலவத்தைகளை வந்து அவர்கள் மீள மீள அடைந்து கொண்டிருந்தார் என்று சொன்னால் அது நல்ல விதமாக பதியாது, தொடர்ச்சியின்றி போய்விடும். ஆகையினாலே மத்தியாலவத்தை என்று சொன்னாலே அது நினைப்பும் மறப்பும் மாறி மாறி நிகழ்வது. அதைத்தான் சொன்னார்கள், அரிதரு முதலவத்தை அறிகின்ற முதலவத்தையாகிய சாக்கிரத்தை அடைதரும் இடத்தே அடையப்பெறும் லாடதானமாகிய அந்த இடத்தின் கண்ணும் ஐந்தும் செறிதரும் சாக்கிரம் முதல் ஐந்தவத்தையும் உளவாம் என்றார்கள். இதனை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், ரொம்ப நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார்கள். செறிதரும் கரணம் தன்னில் செயல்தோறும் கண்டுகொள் நீ என்று சொன்னார்கள். ஐந்தும் செறிதரும், அது அங்க ஐந்தும் கூட சேர்ந்துட்டு செறிதரும். அதாவது சாக்கிரவத்தை நடக்கக்கூடிய புருவ நடுவிலே ஐந்தும் செறிதரும், சாக்கிரம் முதலிய அஞ்சவத்தைகளும் நடக்கும். அது முடிஞ்சு போச்சு. கரணம் தன்னில் செயல்தோறும் கண்டுகொள் நீ, கரணம் தன்னில் அவை கருவியால் செய்கைதோறும் உன்னால் கண்டுகொள்ளப்படும். கருவியால், கருவிகளால், தத்துவ கருவிகளால் செய்கைதோறும், அதான் அடைப்புக்குறியில போட்டிருக்காங்க, நாம சேர்த்துக்கணும், விடயங்களை அறியும் செய்கைதோறும். இந்த செய்கைங்கிறது என்ன, நனபவத்தில் என்ன செய்யறோம், நாம விடயங்களை அறிகின்றோம், அதுதான் செய்கை. விடயங்களை அறியும் செய்கைதோறும் எப்படி கண்டுகொள்ள வேண்டும், அதிநுணுக்கமாய் இடையீடின்றி நிகழுமாறு. நனவில் நனவு, நனவில் கனவு, நனவில் உறக்கம், மறுபடியும் நனவில் கனவு, நனவில் நனவுன்னு இப்படி இடையீடின்றி மாறி மாறி ஒன்னு மாத்தி ஒன்னு இடைவெளி இல்லாமல் நடந்துகிட்டே இருக்கு. இடையீடின்றி நிகழுமாறு நுண்ணுணர்வால் உன்னால் கண்டுகொள்ளப்படும் அவத்தைகளை நாம் அடைகின்றோம். என்னென்ன அவத்தைகளை அடைகின்றோம் அப்படின்னு நம்மை நாமே கவனித்து பார்க்கணும். விடயங்களை கவனிப்பதில் தான் நமக்கு பயிற்சி அதிகம். புறத்தே கவனத்தை செலுத்தி தான் நமக்கு பயிற்சி அதிகம். அகத்தே கவனத்தை செலுத்தி நம்ம எப்படி அவத்தைகள் மாறிக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு கவனிப்பது அரிதுதான். அத நுண்ணுணர்வு வேணும் அதை கவனிப்பதற்கு. அந்த நுண்ணுணர்வோடு கவனித்தால் நாம் வந்து ஏதோ நனவு நிலையில் இருக்கோம் நினைச்சுக்கிட்ட முடிய, நனவுலேயே கொஞ்சம் நம்ம வந்து அறிவு நிலை கொஞ்சம் குன்றி கனவு நிலைக்கு போகின்றோம். நனவு நிலையில் இருந்து கொண்டே உறக்க நிலைக்கும் போகின்றோம். ஆக கண்மூடி தூங்குற அந்த உறக்கம் வேறு, இந்த உறக்கம் வேறு. நனவிலும் இப்படி நாம இந்த அவத்தைகளெல்லாம் அடையத்தான் செய்கின்றோம் என்று நாம் வந்து நுண்ணுணர்வால் கண்டுகொள்ளலாம். அந்த செய்கைகள் நாம செய்கைகளில் செயல்படும் போது இதை கண்டுகொள்ள வேண்டும் நுண்ணுணர்வோடுன்னு சொல்றாங்க. என்ன செய்கையில், விடயங்களை அறியும் செய்கைதோறும். எவற்றை கொண்டு விடயங்களை அறிகின்றோம், தத்துவ கருவிகளை கொண்டு அறிகின்றோம். கருவியால் விடயங்களை அறியும் செய்கைதோறும் அதிநுணுக்கமாய் இந்த ஐந்தவத்தைகளும் இடையீடின்றி நிகழுமாறு நுண்ணுணர்வால் உன்னால் கண்டுகொள்ளப்படும் என்று சொன்னார். ஆக இதுதான் அந்த ரெண்டு அடிகள் தான் மத்தியாளவத்தை, அதான் ரெண்டு அடிகளோடு நிறுத்தின பாடல. அடுத்த ரெண்டு அடிகள் ஞானிகள் மேற்கொள்ளக்கூடிய மீட்சியற்ற ஞானாவத்தைகளை சொல்கின்ற அடிகள். பிரிவிலா ஞானத்தோறும் பிறப்பற அருளால் ஆங்கே குறியோடும் அஞ்சவத்தை கூடுவர் வீடு கூட. பிரிவிலா ஞானத்தோறும், பிரிவறிய ஞானத்தை அறிந்தோறும், சிவஞானத்து கூட ஆன்மா சேர்ந்துட்டா அப்புறம் அந்த ஆன்மாவை பிரிக்கவே முடியாது, அப்படியே அத்துவிதமா ஐக்கியமாயிரும். இனி இவையே அன்றி பிரிவறிய ஞானத்தை அறிந்தோறும், இவையே அன்றி இதுகாரம் சொன்ன கீழாளவத்தை, யோகாவத்தை, இந்த மத்தியாளவத்தை, இந்த அவத்தைகள் மட்டுமல்ல இன்னும் ஒரு அவத்தை உள்ளது, அது என்னது என்றால் பிரிவறிய ஞானத்தை அறிந்தோறும், பிரித்தற்கரிய சிவஞானத்தை உணர்ந்தோறும் என்ன செய்வார்களாம், பிறப்பு அற அருளால் ஆங்கே வீடு கூட. பிறப்பு நீங்கி அவ் அருள் ஞானத்தால் அவ்விடத்து வீடு வேற்றை அடைதற்கு குறியோடும் அஞ்சவத்தை கூடுவர். கேவல சகலங்கள் நீங்கிய அந்த சுத்தத்தினும் அவ்வாறே ஐவகை அவத்தையே கூடுவர். ஞானிகள் அல்லாத யோகிகள், யோகிகளும் அல்லாத சாதாரண மக்கள், இவர்கள் மட்டுமன்றி ஞானிகளும் கூட அஞ்சவத்தை அடைவார்கள். ஞானிகள் பிரிப்பற்ற சிவஞானத்தை உணர்ந்தவர்கள். சிவஞானத்தை உணர்ந்துட்டாங்கன்னா அவங்க சுத்தாவத்தைக்கு போய்விட்டார்கள் அர்த்தம். சகலாவத்தை கடந்து அவர்கள் சுத்தாவத்தைக்கு போய்விட்டார்கள். யோகிகள் சுத்தாவத்தைக்கு போகவில்லை, அவர்கள் வந்து சகல நிலையில் தான் இருக்கின்றார்கள். சகல நிலையிலே அது சுத்தமான நிலை. ஆகவே சகலத்தில் சுத்தம் என்பதுதான் யோகிகளுடைய நிலை. ஞானிகள் தான் சுத்தாவத்தை அடைந்தவர்கள். ஆகவே ஞானிகள் அந்த சுத்தாவத்தை வைத்து அவர்களும் ஐந்தவத்தை அடைகின்றார்கள், அது மீட்சியற்ற அவத்தை. ஆகவே பிரிவறிய ஞானத்தை அறிந்தோறும் பிறப்பு நீங்கி அவ் அருள் ஞானத்தால் அவ்விடத்து வீடுவேற்றை அடைதற்கு கேவல சகலங்கள் நீங்கிய சுத்தத்தினும் அவ்வாறே ஐவக அவத்தையை கூடுவர். அவை உண்மை அதிகாரத்துள் உணர்த்த நின்றன என்க. அந்த அஞ்சவத்தைகளை பற்றி நீங்க பெயர்கள் கூட எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொன்ன, அந்த அஞ்சவத்தைகள் இங்கே விளக்க வேண்டியவை அல்ல, இது பொது அதிகாரம். ஞானிகள் அடையக்கூடிய அவத்தை, ஞானிகள் இருப்பது முத்தி நிலையில, முத்தி நிலையை பற்றி இங்க பொது அதிகாரத்தில் விளக்குவது அது இயல்பில்லை. ஆகவே அதற்குரிய இடம் உண்மை அதிகாரம் தான், முத்தி நிலையை சொல்வது புததிகாரம் பெத்த நிலையை பற்றி சொல்வது, உண்மை அதிகாரம் தான் முத்தி நிலையை சொல்வது. ஆகவே முத்தி நிலையில் இருக்கக்கூடிய ஞானிகள் அந்த முடிவான முத்தியை நோக்கி செல்வதற்கு அஞ்சு அவத்தைகளை மேற்கொள்கின்றார்களே, அந்த நின்மல அஞ்சு அவத்தைகளை பற்றி உண்மை அதிகாரத்துள் உணர்த்துவோம் என்று ஆசிரியர் கூறுகின்றார். பொழிப்புரை சாக்கிராதி அவத்தை என மேற்கூறி போந்த ஐந்தனுள் முதல் அவத்தையாகிய சாக்கிரதானத்தின் கண்ணேயும் சாக்கிர முதல் ஐந்தவத்தை உடவாம். அவை கருவியான் விடயங்களை அறியும் செய்கைதோறும் அதிநுணுக்கமாய் இடையீடின்றி நிகழுமாறு நுண்ணுணர்வார் கண்டுகொள்ளப்படும். கண்ணை கொண்டு நாம உருவத்தை அறிகின்றோம், காதை கொண்டு ஒளியை அறிகின்றோம், ஓசையை மூக்கினால் மனத்தை அறிகின்றோம். இப்படி ஒவ்வொரு கருவியை கொண்டும் ஒவ்வொரு விடயத்தை அதற்குரிய விடயத்தை நனபவத்தில் இருந்து கொண்டு அறிந்து வருகின்றோமே, அப்படி அறியும் போதே அந்த அறிவில கொஞ்சம் இடையிடையே தடை ஏற்படுதல், இதையெல்லாம் நுணுக்கமாக கண்டுகொள்ளணும். கண்டுகொண்டா அப்ப நம்ம நனவில் நனவு நனவில் கனவு இந்த மாதிரி நனவு நிலையில் வைத்தும் புருவ நொடியில் இருக்கும் போது அஞ்சவத்தைகளை அடைகின்றோம் என்ற உண்மை நுணுக்கமாக விளங்கும். அதான் கருவியான் விடயங்களை அறியும் செய்கைதோறும் அதிநுணுக்கமாய் இடையீடின்றி நிகழுமாறு நுண்ணுணர்வார் கண்டுகொள்ளப்படும். அதிநுணுக்கமாக, அந்த நுணுக்கமாக கூட சொல்லல சுவாமிகள், அதிநுணுக்கமாக மிக நுணுக்கமாக இந்த அஞ்சவத்தைகளும் நிகழ்கின்றன. வெளிப்படையா நிகழல, விழித்து கொண்டிருந்தவன் அப்படியே தூங்கிட்டான்னா அது எல்லாருக்கும் புலப்படுற மாதிரி நிகழுது. பேருந்து ஏறி உட்காடுறான், பேருந்து போகுது, கொஞ்சம் தூரம் போனவொடனே அதுவரை விழித்துக்கிட்டு இருந்தவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உறக்க நிலைக்கு அவன் செல்லுதலும் அப்புறம் நல்லா உறங்குதலும் பார்ப்பவர்களுக்கு நல்லா புலப்படுது. அவனுக்கே புலப்படும், ஆகா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தூக்கம் வருது அப்படின்னு அவனுக்கே தெரியும், பிறருக்கும் தெரியும். ஆனா இந்த நனவு நிலையில் வைத்தே நனவில் நனவு நனவில் கனவுன்னு அஞ்சவத்தைகள் நிகழ்தல்லவா மத்தியாலவத்தை, இது வந்து அத்துணை எளிதில் புலப்படாது, பிறருக்கும் புலப்படாது தனக்கும் அத்துணை எளிதில் புலப்படாது. ஆகவே இது அதி மிக நுணுக்கமாக இந்த அஞ்சவத்தைகளும் நிகழ்கின்றன, அதி நுணுக்கமாக என்று சொல்கின்றார்கள். எனவே இதை நுண்ணுணர்வால் தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த மாதிரி சில சந்தர்ப்பங்களில் கைப்பொருளை தவற விடுகின்ற சில சந்தர்ப்பங்களில் அதை எடுத்துக்காட்டா வைத்து பார்த்தால் நமக்கு கொஞ்சம் இது எளிதாக புரியுங்கிறதுக்காக சொன்னது. அதுக்காக கைப்பொருளை இழக்கும் போது மட்டும்தான் இந்த அஞ்சவத்தைகளும் நிகழ்கின்றன, மத்திய அளவத்தை அஞ்சு நிகழ்கின்றன நினைச்சிடக் கூடாது, பாடியத்திலே சொல்கின்றார்கள். சரி, இனி இவையே அன்றி கேவல சகலங்கள் நீங்கிய சுத்தத்தினும் அவ்வாறே ஐவகை அவத்தை உள அவை உண்மை அதிகாரத்துள் உணர்த்த நின்றன என்பதாம். முதலவத்தை அடைதரும் இடமாவது, பாடல் என்ன சொல்லியிருக்காங்க, முதலவத்தை அடைதரும் இடம் சொல்லியிருக்காங்க. அது என்ன இடம், புருவ நடு லாடஸ்தானம், அதுதான் சொல்கின்றார்கள். முதலவத்தைனா சாக்கிராவத்தை, சாக்கிராவத்தை பொருந்தும் இடம் எது, மேற்கூறிய லாடஸ்தானம். மேற்கூறியனா முன் அதிகரணத்தின் இரண்டாவது பாடல்ல சாக்கிரம் 35 நுதலினில் சொல்லியிருக்காங்க. முதல் என்பது புருவ நடு, அது லாடம். ஆகவே முதலவத்தை அடைதரும் இடம் தான் இந்த பாடல சொல்லியிருக்காங்க. இதுல லாடம் என்றோ புருவனடு என்றோ இந்த மத்தியாலவத்தை பாட்டுல சொல்லல. ஆகவே அந்த இடம் என்பது லாடத்தானம்னு விசேட உரையிடம் விளக்குகின்றார்கள். முதலவத்தை அடைதரும் இடமாவது மேற்கூறிய லாடத்தானம். அரிதரும் இடத்தே என இயையும், அரிதரும் முதலவத்தை அடைதரும் இடத்தே இருக்கு. அதை எப்படி சேர்த்துக்கணும், முதலவத்தை அரிதரும் இடத்தே அப்படின்னு சேர்த்துக்கணும். அரிதரும் இடத்தே அப்படின்னு சேர்த்துக்கணும் சொல்கிறார்கள். சரி, சுத்தாவத்தின் இயல்பு ஈண்டு கூறுதற்கோர் இயல்பில்லை ஆயினும், யா சுத்தாவத்தையில வந்து ஞானிகள் ஐந்து அவத்தைகளை அடைவார்கள்னு இங்க ஏன் சொல்லணும், இது பெத்த நிலையை கூறுகின்ற பகுதி அல்லவா, புததிகாரம், இங்க ஏன் சொல்லணும் இயல்பில்லையே, இங்க அதை சொல்வதற்கு சம்பந்தம் இல்லையே அப்படின்னா ஏன் சொன்னார்கள் அப்போ, இயல்பில்லை ஆயினும் அவத்தை எனப்படுவன ஈண்டு கூறியவை மாத்திரையே போலும் என மலையாமை பொருட்டு இவ்வாறு கூறி ஒளிந்தார். அதை அந்த ஞானிகள் அடையக்கூடிய அஞ்சவத்தைகளை இங்க சொல்லாட்டா அப்ப அவத்தைகளே இவ்வளவுதான் போலும் என்று கற்போர் முடிவு செய்வதற்கு இடமளிக்கும். கீழாளவத்தை மேலாளவத்தை ஆகிய யோகாவத்தை மத்திய அளவத்தை இவ்வளவுதான் அஞ்சவத்தைகள், அஞ்சவத்தின் வகைகள் இவ்வளவுதான் அப்படின்னு படிப்பவர்கள் முடிவு செய்துவிடக்கூடும். ஆகவே அந்த ஞானவத்தைகளும் உள்ளன என்று இங்கு தெரிவிக்கின்றார். அடுத்தால் ஐந்து சாக்கிரத்தின் நான்கு கனவினில் சுழுனை 3 வந்திடும் துரியந்தன்னில் 2 1 துரியாதீதம் தந்திடும் சாக்கிராதி அவத்தைகள் தானந்தோறும் உந்திடும் கரணந்தன்னில் செயல்தோறும் உணர்ந்து கொள்ளே. இந்த பாடல் என்ன செய்தியை சொல்கின்றதுன்னு சொன்னால் சாக்கிராவத்தையிலே இருக்கும் பொழுது அந்த சுத்த தத்துவங்கள் எவையெல்லாம் செயல்படுகின்றன, அதாவது ஆன்மாவை சாக்கிராவத்தையிலே ஆன்மாவானது 35 கருவிகளோடு கூடியுள்ளது, கலாதிகளும் உள்ளன என்று ஏற்கனவே சுவாமிகள் சொல்லியிருக்கின்றார்கள். கலாதிகள் இல்லாமல் ஆன்மா புருடன் என்ற நிலையிலே விளங்க முடியாது. ஆகவே 35 கருவிகளிலே புருடன் என்பது ஒரு கருவி. பிற கருவிகளைப் போல புருடன் என்பது ஆன்மாவுக்கு வேறான கருவி அல்ல. ஞானேந்திரிய கண்மேந்திரியங்கள்லாம் ஆன்மாவுக்கு வேறான கருவிகள். ஆனால் புருடன் என்பது ஆன்மாவுக்கு வேறான கருவி என்று, ஆன்மாவானது கலாதி தத்துவங்களோடு கூடியுள்ள நிலையிலே அது புருடன் என்று வழங்கப்படுகின்றது. ஆகவே புருடத்தன்மையை ஆன்மா பெற்றிருத்தல், அதுதான் அங்கு புருடன் என்று சொன்ன கருவி. புருடத்தன்மையை ஆன்மா பெறுதல் எப்படி என்றால் கலாதிகள் ஐந்தோடும் கூடியிருத்தல் தான். ஆகவே இந்த புருடன் என்று ஆன்மா வழங்கப்படுவதனாலே கலாதிகள் உள்ளன, அஞ்சு அவத்தைகளிலும் உள்ளன என்று சொல்லி முன்னாலேயே நாம விரிவா பார்த்தோம் சுவாமியுடைய விசேட உரையில. ஆகவே கலாதிகள் இருக்கின்றன என்று சொன்னால் கலாதிகளை செலுத்தக்கூடியவை சுத்த தத்துவங்கள் தான். ஆகையினாலே ஐந்து அவத்தைகளிலும் கலாதிகள் உள்ளன என்று பார்த்தோம் ஆன்மாவோடு. அதுல ஒவ்வொரு அவத்தைகளை கலாதிகளை என்னென்ன சுத்த தத்துவங்கள் செலுத்துகின்றன என்பதை இந்த அரிய செய்தியை இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. இது பதவுரையிலே பார்க்கலாம். சாக்கிராதி அவத்தைகள் என்று வருகின்றது. எப்படி கூட்டிக்கணும், மூன்றாவது அடியில் இருக்கு சாக்கிராதி அவத்தைகள். அதை முதல்ல வச்சுக்கணும். அரிதரும் முதலவத்தை அடைதரும் இடத்தை என மேற்கூறி போந்த சாக்கிராதி அவத்தைகள் ஐந்த நூல். அதாவது புருவ நடுவிலே வைத்து அஞ்சு அவத்தைகளும் நடக்கின்றன அல்லவா, நனவில் நனவு, நனவில் கனவு என்று. அந்த சந்தர்ப்பத்தில் மத்தியாலவத்தையில மட்டும்தான் இங்க சொல்றது. புருவ நடுவில் வைத்து நனவில் நனவு, நனவில் கனவு, நனவில் உறக்கம், நனவில் பேருறக்கம், நனவில் உயிர் படங்கள் என்று சொல்லி அஞ்சு அவத்தைகள் நிகழ்கின்றன. அப்படி நனவில் நனவு நிகழும் போது ஐந்து சுத்த தத்துவங்களும் அங்கே தொழிற்படுகின்றன, கலாதிகளை இயக்குகின்றன. ஐந்து சுத்த தத்துவங்களும், சுத்த தத்துவங்கள் ஐந்து எவை நினைவிற்கொள்ள வேண்டும்? நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்தவித்தை. ஆக நாதம் முதல் சுத்தவித்தை ஈராகிய ஐந்து சுத்த கருவிகளும் நனவில் நனவு என்ற நிலையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சுத்த கருவிகள் செயல்படுதல் என்பது அவை கலாதிகளை இயக்கி வருகின்றன. சரி, நனவில் கனவு என்ற அவத்தையில வச்சு பார்த்தா அங்க சுத்தவித்தையினுடைய தொழிற்பாடு இல்லை, மகேஸ்வரத்தோட முடிஞ்சு போயிருது. நாதம், விந்து, சாதாக்கியம், மகேஸ்வரம் என்ற, மகேஸ்வரம் ஈஸ்வரம் எல்லாம் ஒன்றுதான். நாதம், விந்து, சாதாக்கியம், மகேஸ்வரம் என்ற நான்கு சுத்த கருவிகள் செயற்படுகின்றன. எந்த அவத்தையில? நனவில் கனவு என்ற மத்தியாலவத்தையில. அப்புறம் நனவில் உறக்கம் என்ற மத்தியாலவத்தை எடுத்துக்கொண்டால் அதிலே மூன்று சுத்த கருவிகள் தொழிற்படுகின்றன, நாதம், விந்து, சாதாக்கியம். எனவே சாதாக்கியம் ஈராகிய மூன்று கருவிகள். அப்புறம் நனவில் பேருறக்கம், அதாவது சாக்கிரத்தில் துரியம், அந்த சாக்கிரத்தில் துரியம்ங்கிற அவத்தையில வந்தா ரெண்டு கருவிதான், நாதம், விந்து, அல்லது சிவம், சக்தி. எனவே சக்தி ஈராகிய இரண்டு கருவிகள், சாக்கிரத்தில் துரியம், நனவில் பேருறக்கம் என்ற அவத்தையிலே. இனி சாக்கிரத்தில் துரியாதீதம், அதாவது நனவில் உயிர்ப்படங்கள் என்ற அந்த அந்த அவத்தையில சிவதத்துவம் ஒன்றுதான் செயற்படுது, நாதம் ஒன்றுதான். இத வந்து கலாதிகள் தொழிற்படும் இடந்தோறும் கருவிகளால் விடயங்களை அறியும் செய்கை தோறும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை உணர்ந்து கொள்வது ரொம்ப அரிது. அதற்கு ஆன்மீகத்திலே மிகவும் வளர்ச்சி அடைய வேண்டும், ஆன்மீக சிந்தனைகளிலே செயல்பாடுகளிலே. ஆக இந்த நனவில் நனவு, நனவில் கனவுங்கிற இந்த மத்தியாலவத்தைகள் அஞ்சும் நடப்பதை உணர்வதே வந்து ரொம்ப நுணுக்கமா சிந்திச்சாதான் உணர முடியும். ஏன்னா அதிநுணுக்கமாக இந்த அஞ்சவத்தைகளும் நிகழ்கின்றன என்று சுவாமிகள் குறிப்பிட்டார்கள். அதிலும் சுத்த கருவிகள் எத்தனை தொழிற்படுகின்றன, நனவில் நனவுல எத்தனை சுத்த தத்துவங்கள் செயற்படுகின்றன, நனவில் கனவுல எத்தனை சுத்த தத்துவங்கள் செயற்படுகின்றன, நனவில் உறக்கத்தில் எத்தனை சுத்த தத்துவங்கள் செயற்படுகின்றன என்று இப்படி உணர்வது மிக மிக அரிது. ஆசிரியர் நமக்கு அறிவுறுத்துகின்றார், எதிர்காலத்தில் அந்த பேர் கிடைக்கட்டும் என்பதற்காக அறிவுறுத்துகின்றார். நீ உன்னுடைய ஞானேந்திரியங்களாகிய கருவிகளினாலே ஐம்புல விடயங்களை அறிந்து வருகின்றாயல்லவா, அந்த அறிந்து வருகின்ற செய்கை தோறும் நீ இதனை புரிந்துகொள் அப்படின்னு சொல்றாங்க. போன பாட்டில இப்படிதான் சொன்னாங்க, இரண்டாம் அடியில கரணந்தண்ணில் செயல்தோறும் கண்டுகொள்னாங்க. அத மாதிரியே இங்க கடைசி அடியில கரணந்தண்ணில் செயல்தோறும் உணர்ந்து கொள்ளேன்னாங்க. கண்டுகோள் உணர்ந்துகோள் எல்லாம் ஒரே பொருள் தான். அங்க பயன்படுத்தின அதே ஒரு வாக்கிய அமைப்பை இங்கேயும் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அதனாலதான் சிவஞான சுவாமிகள் தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். அங்க பயன்படுத்தின அதே வாக்கிய பிரயோகம் இங்கேயும் இருக்கு பாருங்க. கரணந்தண்ணில் செயல் தோறும் கண்டுகோள்னு போன பாடல்ல இரண்டாம் அடியில சொன்னார்களே, அதே வாக்கிய அமைப்பை இந்த பாடல்ல நான்காம் அடியில கரணந்தண்ணில் செயல் தோறும் கண்டுகோள்னு சொல்றாங்க. ஆகவே இந்த பாடல் மத்திய அளவத்தை தான் சொல்கின்றது என்று சொல்கின்றார்கள். ஏன்னா இந்த பாடல் மத்திய அளவத்தை சொல்கின்றது என்பதற்கு வேறு எந்த குறிப்பும் நேரடியாக நமக்கு இந்த பாடல கிடைக்கல. இந்த பாடல் எந்த அவத்தையை சொல்லுது? ஏதோ அவத்தையை சொல்லுதுன்னு நமக்கு தெரியுது. சாக்கிரம், கனவு, துரியம்னு வருது. அதனால இது வந்து அவத்தைகளை பற்றி சொல்கிற பாடல் தெரியுது. எந்த அவத்தை பற்றி சொல்கிறது? கீழாளவத்தையா, மத்திய அளவத்தையா, யோகவத்தையாக நமக்கு புலப்படல. அப்ப போன பாடல், இதுக்கு முந்தைய பாடல் மத்திய அளவத்தை பற்றி சொன்ன பாடல், அது தெளிவா இருக்கு. அதாவது முதலவத்தை அடைதரும் இடத்தே ஐந்தும் செறிதரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. முதலவத்தை ஆகிய நனவத்தை நடக்கக்கூடிய புருவ நடுவிலே நனவு கனவுன்னு அஞ்சவத்தைகள் நடக்கும் அப்படின்னு தெளிவா போன பாடல வெளிப்படையா சொல்லியிருக்கு. அப்ப போன பாடல் நனவு நிலையிலேயே நனவில் நனவு, நனவில் கனவுன்னு அஞ்சவத்தை நடக்கக்கூடிய அந்த மத்தியாளவத்தை பற்றி சொல்லக்கூடிய பாடல் தான் என்பது நமக்கு தெளிவா தெரியுது. இந்த பாடல் வந்து அதே மத்தியாளவத்தை பற்றி தான் மேற்கொண்டு சில விளக்கங்களை தருகின்றது. ஆனால் இது மத்தியாளவத்தை தான் அந்த பாடல் சொல்கின்றது என்பதை நாம் நேரடியாக அந்த பாடல வெளிப்படையா புரிந்து கொண்ட மாதிரி இதுல மத்தியாளவத்துக்கான குறிப்பு வெளிப்படையா இல்லை. அந்த ஒரு வாக்கிய பிரயோகம் தான் அதுல பயன்படுத்தின அந்த வாக்கிய அந்த நடைய அப்படியே இந்த பாடலையும் அதே நடைய பயன்படுத்துகின்றார்கள். அதை வைத்து நாம் உய்த்து உணர வேண்டும் என்று சிவஞான சுவாமிகள் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். ஆக இப்படியெல்லாம் உணர்ந்து உரை சொல்வது நம்ம சுவாமிகளுடைய அவர்களுக்கு தான் குருவர்களால் கிடைத்திருக்கின்றது. ஆகவே சாக்கிராதி அவத்தைகள் அரிதரும் முதலவத்தை அடைதரும் இடத்தே என மேற்கூறி போந்த சாக்கிராதி அவத்தைகள், அதான் மேற்கூறி போந்த முந்தைய பாடல சொன்ன அந்த மத்தியாலவத்திலே நிகழக்கூடிய நனவில் நனவு, நனவில் கனவு என்ற அந்த நனவு நிலையிலேயே வைத்து நடக்கக்கூடிய அஞ்சவத்தைகள், அந்த அவத்தைகள் இந்த நூல் அப்படின்னு வச்சுக்கணும். மூன்றாம் அடியில் உள்ள அந்த சாக்கிராதி அவத்தைகள் ஐந்த நூல் என்று எடுத்துக்கொண்டு, சாக்கிராதி அவத்தைகள் இருக்கு ஐந்த நூல்னு நாம சேர்த்துக்கணும். ஐந்த நூல் சாக்கிரத்தின் ஐந்து, ஐந்து சாக்கிரத்தின் இருக்கு இல்லையா, அது சாக்கிரத்தின் ஐந்து. சாக்கிரத்தின் ஐந்துன்னா சாக்கிரத்தில் சாக்கிரம், நனவில் நனவு என்ற அந்த அவத்தையில ஐந்து, ஐந்து சுத்த தத்துவங்கள் செயல்படுகின்றன. நாதத்தில் தொடங்கி சுத்தவித்தை ஈராக, சுத்தவித்தை ஈராகிய ஐந்து கருவியும், கனவினில் நான்கு, சொப்பனத்தில் மகேஸ்வரம் ஈராகிய நான்கு கருவியும். சொப்பனாவத்தையில நான்கு கருவிகள், மகேஸ்வரம் ஈராக, நாதம் விந்து சாதாக்கிய மகேஸ்வரம் என்ற நான்கு கனவுகள் சொப்பனவத்தையில், அதாவது நனவில் சொப்பனம், சாக்கிரத்தில் சொப்பனம் என்ற அவத்தையில. அப்புறம் சுளுனை மூன்று, சுளுனை என்பது சுளுத்தி, அது உறக்கவத்தை, நனவில் உறக்கம் என்ற அவத்தையிலே சுத்த தத்துவங்கள் மூன்று செயல்படுகின்றன, சாதாக்கியம் ஈராகிய மூன்று கருவியும். ஆக இந்த நனவில் நனவு, நனவில் கனவு, இது வந்து அப்படி அறியாமை தான் அதிகமாகுது. நனவில் நனவுல தான் அறிவு விளக்கம் அதிகமா இருக்கும். நனவில் கனவு அப்படிங்கும் போது அறிவு விளக்கம் குறையும், நனவில் உறக்கம் போது இன்னும் அறிவு விளக்கம் குறையும். ஆக அந்த அறிவு விளக்கம் குறைவதற்கு ஏதுவாக கருவிகள் குறையணுமே. மற்ற 35 கருவிகள்ல குறைச்சல் வராது. நனவு நிலையில புருவ நடுவில் ஆன்மா இருக்க வரைக்கும் 35 கருவிகள் இருக்கத்தான் செய்யும். அந்த புருவ நடுவை விட்டு ஆன்மா வந்து கண்டத்துக்கு இறங்கினாதான் அதான் கனவு, அப்பதான் கருவிகள் எண்ணிக்கை குறையும், 10 கருவிகள் குறையும். ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் 5, 5, 10 குறையும். இது அது லாடதானமாகிய அந்த புருவ நடுவில் இருந்து கொண்டு நனவத்தில் இருக்க வரைக்கும் இந்த 35 கருவிகள்ல எந்த குறையும் ஏற்படாது. அப்ப 35 கருவிகளும் குறையாம இருந்தும் இதுக்கு ஏன் நனவில் கனவு, நனவில் உறக்கம்னு கொஞ்சம் கொஞ்சம் அறியாமல் நிலை வருகிறது? அப்ப வேற கருவிகள்ல ஏற்றக்குறைவு வரணும். அந்த எந்த கருவிகள்ல வருகின்றன அப்படின்னு சொன்னா கலாதி தத்துவங்கள்ல வருகின்றனவா? அப்படின்னா கலாதி தத்துவங்கள்ல குறைவு ஏற்றக்குறைவு வந்ததுன்னா ஆன்மா புருடனா இருக்க முடியாது. கலை வித்தை காலம் நியதி இல்லையா, கலை வித்தை அராகம் காலம் நியதி அஞ்சோடையும் சேர்ந்துருதாதான் ஆன்மா புருடனா இருக்க முடியும். இந்த கலாதி அஞ்சுல குறைச்சல் வந்ததுன்னா அது புருடனா இருக்க முடியாது. ஆகவே கலாதி தத்துவங்களிலும் குறைபாடு வராது. ஆனா ஆன்மாவுக்கு அறிவு விளக்கம் குறைகின்றதே புருவ நடுவில் இருக்கும் போதே, அந்த நனவத்தில் இருக்கும் போதே அறிவு விளக்கம் குறைகின்றதே. எப்படி? நனவில் நனவு, நனவில் கனவு என்று அவத்தை ஏற்படுகின்றது அல்லவா? ஏதோ அவங்க நூல்ல சொல்லிட்டாங்கன்னு இல்ல, அனுபவத்திலையும் புரியுதே. கொஞ்ச நேரம் தான் சில விஷயங்களை நம்மளால கிரகிக்க முடிகின்றது, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கிரகிக்கின்ற ஆற்றல் குறைகின்றது. ஏன்னா அந்த நனவில் நனவுங்கிற நிலையில ஒரு தாழ்வு வருது, நனவில் கனவு அப்படின்னு போறோம், கொஞ்சம் அறியாமை மிக அதிகமாகின்றது. நனவில் உறக்கங்கும் போது இன்னும் அறியாமை அதிகமாகின்றது. அப்ப கருவிகளின் சார்பு குறைஞ்சாதானே அறியாமை வரும். 35 கருவிகள்லையும் சார்பு குறையவில்லை, கலாதி தத்துவங்களையும் குறையவில்லை. அப்ப எந்த கருவிகள் குறைகின்றன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ அந்த கலாதிகளை இயக்கக்கூடிய சுத்த தத்துவங்கள்ல தான் அங்கு குறைவு ஏற்படுகின்றது. ஆகையினாலே ஆன்மாவுக்கு அறிவு விளக்கம் புரிந்து வருகின்றது என்று எத்துணை நுணுக்கமான செய்தியினை இந்த பாடலின் மூலம் நமக்கு ஆசிரியர் தெரிவிக்கின்றார். உரையாசிரியர் சுவாமிகள் தான் அதை நமக்கு உணர்த்துகின்றார்கள் நம்முடைய உரையில. அல்லது எந்த அவத்தையை பற்றி இந்த பாடல் சொல்கின்றது என்று இந்த பாடலை மட்டும் நாம எந்த அவத்தையும் புரிந்து கொள்வது மிக அரிது. ஆகவே நனவில் நனவு என்று சொல்லக்கூடிய அவத்தையிலே 5 சுத்த கருவிகளும், நனவில் கனவுன்னு சொல்லக்கூடிய அவத்தையில 4 சுத்த கருவிகளும், நனவில் உறக்கத்தில 3 சுத்த கருவிகளும், நனவில் பேருறக்கத்தில 2 சுத்த கருவிகளும், நனவில் உயிர்ப்படங்களில ஒரே ஒரு சுத்த கருவி செயல்படுகின்றன. அதை நாம் வந்து பதவுரையிலே பார்க்கலாம். சுடுனை 3 சுளுத்தியில் சாதாக்கியமீர் ஆகிய 3 கருவியும், வந்திடும் துரியந்தண்ணில் 2 வருகின்ற துரியத்தில் சக்தியீராகிய 2 கருவியும், தந்திடும் துரியாதீதம் 1 பொருந்தப்பட்ட துரியாதீதத்தில் சிவதத்துவமாகிய 1 கருவியும் செயல்படுகின்றன. இது வந்து தானந்தோறும். தானந்தோறும்னா இந்த இடத்துல 5 அவத்தைகளுக்குரிய தானம் நினைச்சிடக்கூடாது. நனவுக்கு புருவனடு, கனவுக்கு கண்டம், உறக்கத்துக்கு இதயம், இந்த தானங்கள் இல்ல. ஏன்னா இது நனவு நிலையில வச்சேதான 5 அவத்தைகள் நடக்கு. மத்திய அளவத்தை புருவனடுவிலே தான் ஆன்மா இருக்கு. அப்ப இங்க தானம் தோறும் அப்படின்னு சொன்னா கலாதிகள் செயல்படும் இடங்கள் தோறும்னு அங்க பொருள் கொள்ளணுமா? எவ்வளவு நுணுக்கமா பொருள் சொல்றாங்க சுவாமிகள். தானந்தோறும் கலாதிகள் தொழிற்படும் இடம் தோறும், கரணந்தண்ணில் செயல் தோறும், கருவியால் விடயங்கள் எறியும் செய்கை தோறும், உந்திடம் உணர்ந்து கொள்ளே அக்கலாதிகளை செலுத்தி நிற்றலை. சுத்த தத்துவங்கள் 5 சுத்த தத்துவங்கள் கலாதிகளை செலுத்தி நிற்பதற்கும், 4 சுத்த தத்துவங்கள் கலாதிகளை செலுத்துவதற்கும் வேற்றுமை உண்டு.